ராதே கிருஷ்ணா. பகவான் கண்ணன் பக்தவத்சலன், பக்தியினாலே நம்மளை வசப்படுத்துறவனும் அவன்தான். வசப்பட்ட பிறகு அந்த பக்தியை பார்த்து வாத்சல்யத்துல நமக்கு அனுகிரகம் பண்றதும் அவன்தான். எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா தான் அதுக்கு வார்த்தைகள் சொல்லித்தரா, இல்லாட்டி ஒரு ஸ்லோகம் சொல்லித்தரா, சொல்லி கொடுத்துட்டு அது திரும்பி கேட்டு அழகா திரும்ப சொல்லிடுத்து அப்படின்னு அச்சோடி சமத்தா சொல்றதே அப்படின்பா. அது ஒன்னும் தன் பலத்தினாலே ஸ்வயம் யோசிச்சு தியானம் பண்ணி கண்டுபிடிச்சு வார்த்தைகள் பேசல, நாம சொல்றத திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றது. அதை கேட்டு நமக்கு அத்தனை ஒரு குஷி அச்சொடி அப்படின்றோம். குஞ்சலமே சமத்துன்னு திருஷ்டியெல்லாம் கழிக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் யாரா வரும்போது ஸ்லோகம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு தடவை சொல்லும் பொழுதும் அதுக்கு ஆச்சரியமா அடுத்தவாளிடத்திலேருந்து மரியாதை கிடைக்கிறது, எல்லாரும் கொண்டாடுறோம். நன்னா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தர் வரும்பொழுதும் அது நானே சொல்றேன் அப்படின்னு கிளம்புறது கிடையாது, இப்படி நானே பாடுறேன் அப்படின்னு பண்றது கிடையாது. ஸ்வயம் அம்மாவோ அப்பாவோ சொல்ல சொன்னா அழகா அது ஜோரா சொல்றது. அப்ப இது அந்த ஸ்லோகம் சொல்ல தூண்டுறதும் அம்மா தான், அத்தனை பேர் முன்னாடி அதை பண்ண வைக்கிறதும் அம்மா தான், அதை பார்த்து பெருமைப்படுறதும் அம்மா தான். அதே போல நாம பண்ணக்கூடிய பக்தியினுடைய ஆதி மத்தியம் அந்தம் பிரயோஜனம் எல்லாமே பகவத் கிருபை. அப்ப பகவானுடைய கருணை எவ்வளவு வசத்தின்னு பார்த்துக்கோங்க. நாம பக்தி பண்றோம் அப்படின்னா பரவாயில்லையே நான் பவித்திரமாயிட்டேன் மத்தவாழ மாதிரி இல்லை அப்படின்னு அகம்பாவம் வரத்துக்கு ஒன்றும் கிடையாது. அச்சோ பகவான் கண்ணன் இவ்வளவு கிருபையோட என்னையும் தடுத்தாட்கொண்டு தன்னுடைய விஷயத்தை அனுபவிக்கும்படியாக பக்குவப்படுத்தியிருக்கானே, அதானே முக்கியம். அந்த பாவம் சித்திச்சாதான் பக்தியினுடைய சுவாவம் பிரபாவம் எல்லாம் புரியும். ரெடி, பக்தின்றது வந்து ஒரு ருட்டீனா இருக்கும், அனுபவமா இருக்காது, ஏட்டு சுரைக்காயாத்தான் இருக்கும். பக்தின்றது புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஹிருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனுபவம் தான். இப்ப துக்கம்ன்றது புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே, ஹிருதயம் மனசுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அது போல பக்தின்றது மனசினுடைய அனுபவம், அனிர்வசனீயம். அந்த அனுபவத்தை வார்த்தையினாலே வர்ணிக்க முடியாது, ஆனா அனுபவிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த சந்தோஷத்தை எனக்கு சொல்லவே தெரியல அப்படின்னும், சமயத்தை என் துக்கத்தை எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல, அழுகதான் வருது அப்படின்றோம். அந்த மாதிரி வார்த்தைகள்னாலே அடக்க முடியாத ஒரு அனுபவம், ஆனா அனுபவிக்க கூடிய ஒன்று பக்தி. அந்த அனுபவத்தை பகவான் தன் பக்தர்களுக்கு விதவிதமா கொடுக்கிறான். எந்தெந்த பக்தர்கள் எந்தெந்த விதமான பக்தி பண்றாலும் அந்தந்த பக்தியில ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கிறான். யசோதை அழகா வாத்சல்ய பக்தி பண்றா, அந்த வாத்சல்ய பக்தியில ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு ஸ்டெப்பா பாஸ் ஆயிட்டே வர, அது ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கிளாஸா பாஸ் ஆயிட்டே போற மாதிரி பகவான் என்ன பண்ணுவான், அழகா நாமஜபம் பண்ண வைப்பான். அந்த நாமஜபம் நன்னா செய்து அடுத்த அனுபவம் கொடுப்பான், திருப்பி அந்த அனுபவத்தை செய்ய அதுக்கு அடுத்த அனுபவம் கொடுப்பான். அப்ப அந்த முதல் அனுபவத்தை நாம அனுபவிக்கணும். அது எப்படி, ஒரு வாய் சாப்பிடுறோம், அதை சாப்பிட்டு முடிச்ச பிறகுதானே அடுத்த வாய் சாப்பிட முடியும். இந்த அனுபவம் இந்த வாயை வாயில வச்சுன்னு அப்படி மென்னுடே இருந்தோம்னா அடுத்த வாய் வாங்கி சாப்பிட முடியாதோன்னு. அப்ப ஒவ்வொரு அனுபவமா அனுபவமா நம்ம அனுபவிக்க அடுத்த அனுபவம் கரெக்டா வந்துடும். எப்படி குழந்தை அம்மாக்கு அம்மா வாயில ஊட்டிடுவா, இது மென்னும், அப்பயே அம்மா அனுபவம் அடுத்த உருடைய ரெடி பண்ணிட்டே இருப்பா, இது வாயில மென்னு அப்படி சாப்பிட்டு முழுங்கும் உடனே அம்மா அடுத்த வாய வாய்க்குள்ள பக்கத்துல கொண்டு வந்துருவா, வாயை திறந்தா வாங்கிண்டா போதும் அவ்வளவுதான். இந்த குழந்தை சமப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இந்த அன்னத்தை முழுங்கெடுத்துனா அடுத்த வாய் எண்ணம் வாய் பக்கத்துல வர்றது, வாயை திறந்து வாங்கிக்கணும். அது போலே பகவானுக்கு தெரியும், நாம பக்தியில வளர 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 நாமஜபம் பண்ண 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 சரி அடுத்து என்ன அனுபவம் கொடுக்கலாம், என்ன அனுபவம் கொடுக்கலாம், என்ன அனுபவம் கொடுக்கலாம், இல்ல எனக்கு பெருசா அனுபவமே கிடைக்கல அப்படின்னா அப்ப இன்னும் இந்த முதல்வாயே வச்சிருக்கோம்னு அர்த்தம், இதை வச்சுட்டே உழப்பின்னு இருக்கோம்னு அர்த்தம். அடுத்த அனுபவம் வரணும் அப்படின்னா இது நல்லா சாப்பிடணும். யசோதை ஒவ்வொரு நாளும் பகவான் என்ன பக்குவத்திற்காலும் அந்த அனுபவம் கொடுக்கறான், டக்குன்னு அனுபவிச்சு விடுறாள், பிடிச்சு விடுறாள், விடவே மாட்டேங்கிறான், ஒன்னுத்தையும் விட மாட்டேங்கிறான். ஒவ்வொரு நாளும் நமக்கும் கோடி விதமான கிருஷ்ணானுபவங்கள் வர்ஷிச்சுட்டே இருக்கு. நம்ம நினைச்சிட்டு டெய்லி காத்தால இருந்தோம்னா காஃபி கிடைக்கிறது, இல்லாட்டி மற்ற வேலைகள் பண்றோம், இன்னைக்கு வாளுடைய கல்யாண நாள், இல்லாட்டி ஏதோ சண்டை, இல்லாட்டி ஏதோ வருத்தம், ஏதோ இப்படி புத்தியுடைய எமோஷன் லெவல்லையே ஓடின் இருக்கும். மனசுடைய எமோஷன்ல ஓடப்படாது, எமோஷன்ல தாண்டி உள்ள இறங்கினா தான், உள் கடந்து போனா அப்ப பகவத் அனுபவம்னு கிடைக்கும். பிரஹல்லாதன் மீரால்லாம் கவனிச்சு பாருங்கோ, இவெல்லாம் அந்த எமோஷன் லெவல்ல இல்ல, நம்ம எல்லாம் எமோஷன் லெவல தாண்டி உள்ள இறங்குறதே இல்லை. கடல்ல கடற்கரையில நின்னா தான் அலை அடிக்கும், உள்ள போக 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 அமைதியாயிடும். அந்த மாதிரி எமோஷன்லாம் அலை மாதிரிதான், மேலதான் அடிக்கும், அதை தாண்டி உள்ள போயிட்டோம்னா இந்த அலையினால ஒரு தொந்தரவும் கிடையாது. சரீர வேதனையா இருக்கட்டும், சுத்தி இருக்க மனுஷாவுடைய ஆட்டிடியூடா இருக்கட்டும், இது எல்லாம் எங்க வருதுன்னா நம்ம எமோஷன் லெவல்ல இருக்கும்பொழுதுதான் டிஸ்டர்ப் பண்றது. இந்த எமோஷன் லெவலை தாண்டி உள்ள போகும்பொழுது சத்தியமா ஒரு தொந்தரவும் யாரும் நமக்கு பண்றது இல்லை. கடல் அலை ஓரத்துல உட்காந்து பார்த்தா கூட அது பாட்டு கடிச்சுட்டு இருக்கு, நம்மளதான் தொந்தரவு பண்ண போறதா, உள்ள போனாலும் தொந்தரவே கிடையாது. அந்த மாதிரி எமோஷன் லெவலை தாண்டி கிருஷ்ணானுபவத்துல நாம தளைக்கணும். யசோதை தளைக்கிறா, பகவான் பார்த்தா அடுத்து என்ன கொடுக்கலாம், அடுத்து என்ன அனுபவம் கொடுக்கலாம், அடுத்து என்ன அனுபவம் கொடுக்கலாம், அடுத்து என்ன அனுபவம் கொடுக்கலாம் அவன் யோசிக்கானா. அனன்யாக சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹம் யஹம். பகவான் கீதையில சொல்றான், யார் என்னையே நினைச்சின்னு இருக்காளோ அவர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். யோகம்னா கிடைக்காது கிடைக்கிற பேர் யோகம். எது தெரியுமா யோகம், கிருஷ்ணானுபவம் தான் பெரிய யோகம். சரீரம் கிடைக்கிறது முதல்ல யோகம், ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஒரு கிருஷ்ணானுபவம் கிடைக்கிறன்னு அதான யோகம். அடிச்சாண்டா அவனுக்கு பெரிய யோகம் அடிச்சிருக்கு அப்படின்னு. யசோதைக்கு அப்படி யோகம் அடிச்சு கொடுத்து கிருஷ்ணன் மடியில வச்சுட்டு பால் கொடுக்கறா, கிருஷ்ணன் அம்மான்னு சொல்றான், அதனால என்ன தவம் செய்தனை யசோதா. அப்ப யோகம் ஒவ்வொரு நாளா க்ஷேமம் கிடைச்ச அனுபவத்தை அப்படியே நாம மறக்காதபடி உள்ளுக்குள்ள தேக்கி வச்சுண்டு, அன்னைக்கு நாமஜபம் பண்ணேன், இது நடந்தது, அன்னைக்கு இந்த கோவில் போனேன், இந்த அனுபவம் கிடைச்சது, அன்னைக்கு இந்த இடத்துல போனேன், இந்த மாதிரி பகவத் லீலைய பார்க்க முடிஞ்சது, உணர முடிஞ்சதுன்றோம் இல்லையா, இந்த க்ஷேமம் அழகா பத்திரப்படுத்துறான். புதுசு புதுசான அனுபவங்கள் யோகம். இங்க யசோதைக்கு பகவான் பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஒவ்வொரு நாளா புதுசு புதுசா கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். எப்படி அம்மா ஒவ்வொரு நாளும் குழந்தைக்கு புதுசு புதுசா தானம் பண்ணி அதை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான சகலவிதமான பிரயத்தனங்களும் தான் பண்றாளோ, அது போல கோடி மடங்கு அதிகமாக கண்ணன் நமக்காக பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணானுபவம் புதுசு, நவம் 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 தான். அப்ப யசோதைக்கு பகவான் தாத்தான் ஒவ்வொன்னா கொடுத்தா ஒவ்வொன்றத்திலயா தேடிண்டே வந்தாலும், இந்த குழந்தைக்கு ஒரு உணவு ஆகாரம் கூட முதல்ல 6 மாசத்துல அன்னப்பிராசனம்னு பண்ணுவோம், கிஞ்சித்து கிஞ்சித்தா நல்லா மசிய வச்சு கொடுப்போம், கொஞ்சம் அதுக்கு பலம் கூடிடுது அப்படின்னா பல்லெல்லாம் முளைச்சுடுதோம், இன்னும் கொஞ்சம் கடினமான ஆகாரம், இன்னும் நல்லா பல்லெல்லாம் முளைச்சு விடுத்து அப்படின்னா பசங்க வச்சு நீயே எடுத்து வாயில போட்டுக்கோ அப்படின்றோம். அது போலே பகவான் என்ன பண்றான்னா, நாம அனுபவிக்க கூடிய எந்த சக்தியில இருக்கோமோ அதற்கு தகுந்தா போலே அனுபவத்தை அப்படி ஊற்றா. நம்ம நல்லா வளர 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 அனுபவம் பெருசாயிட்டே இருக்கு. வளர்றது அப்படின்னா நாம ஜபத்தினாலே பக்தியினாலே ஸ்ரத்தையினாலே அப்படியே வளர்றது. யசோதை வளர்ந்துட்டாலும் அதனாலே கண்ணன் தானே தன்னை கட்டி போடும்படியான ஒரு கிருபைய யசோதைக்கு பண்ணி கொடுத்துட்டா. அதனாலதான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்றார் மதுரகவி ஆழ்வார். பெருமாயன் பேர்பட்ட மாயன், அவனை யாராவது கட்டி போட முடியுமா, சூரியனை போய் யாராவது அளந்துன்னு வரேன் கிளம்ப முடியுமா, அதுபோல 1000 கோடி சூரிய பிரகாசன், சந்திரனை விட குளிர்ச்சி, அர்ஜுனன்லாம் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து மிரண்டு போயிடுறான், அப்பா பிரபோ இதை பார்க்கிற சக்தி எனக்கு இல்லைன்றான். அப்பேற்பட்ட சுவாமிய ஒரு சாதாரண ஒரு கயிறு, அதை முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு யசோதையால கட்டிட முடியுமா? காற்றை யாராவது ஒரு இடத்த அடைச்சு வைக்க முடியுமா? அடைச்சு வச்சாலும் இந்த ஸ்டாண்ட்ஸ் தான் இருன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரி சூரியன், சந்திரன், அக்னி, காற்று, பூமி எல்லாத்துக்கும் ஆதாரமான ஆதிமூலமான ஒரு வஸ்துவை கட்ட முடியுமா? பூமியை யாராவது கட்ட முடியுமா? காற்றை யாராவது கட்ட முடியுமா? சூரியனை யாராவது கட்ட முடியுமா? ஆகாசத்தை யாராவது பாயா சுருட்ட முடியுமா? கண்ணனல்லால் யாராவது முடியுமா? அந்த கண்ணனை யசோத கட்டுறான்னா கண்ணனை கட்டி போட்டா உலகத்தையே கட்டி போட்டான்னு எடுத்துட்டான். அவ்வளவுதான். 30 கோடி தேவர்கள் அவனுக்குள்ள அடக்கம், சர்வ ஜீவராசிகளும் அவனுக்குள்ள அடக்கம், பஞ்சபூதங்கள் அவனுக்குள்ள அடக்கம், விஸ்வமே அவனுக்குள்ள அடக்கம், விஸ்வம் விஷ்ணு வசத்கார. அந்த வஸ்துவை யசோத கட்டி போட்டா அப்படின்னா கண்ணன் கட்டி போடும்படியா தன்னை கொடுத்தான். கொடுக்குறானா அப்படின்னா யார் பக்தி பண்றாலும் பக்தி பண்ண பக்தி பண்ண பக்தி பண்ண தன்னை தானே கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து நாம இஷ்டப்படும்படியாக கட்டுப்பட்டு நிக்கிறானாம் கண்ணன். அவ்வளவழகா கட்டி போட்டுட்டாளாம் யசோதை. பாழா போன உரலோட வீணா போன கயிறு கொண்டு பகவான் ஜேமேனு தாமோதரனா அப்படியே உட்கார்ந்து இருக்கான். கட்டி போட்டு யசோத பாடு வேலையை பார்க்க போயிட்டான். லோகத்துல இருக்க அத்தனை பேருடைய வேலையும் அந்தரியாமியா இருந்து பண்ணக்கூடிய வஸ்துவ இவ பாட்டுக்கு கட்டி போட்டுட்டோ கடக்கட்டும் பய அப்படின்னு தேவேன்னு அந்தண்ட போனாலும் கட்டி போட்டு அங்கேயே உட்காரப்படாதா? இதுவும் அவனுடைய மாயை. கட்டி போட வச்சதும் அவன் மாயை. அம்மா ரொம்ப பொறுப்பா, கட்டி போட்டாச்சு இனிமேல் இவனால என்ன பண்ண முடியும்? பார்த்துடலாம், நல்லா கட்டி போட்டேன், நல்ல கயிறுலாம் இறுக்கி இறுக்கி பார்த்தாலும் ரொம்ப டைட்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ், இனிமேல் இவனால் அவுக்க முடியாது. அதுதான் கண்ணனுக்கு ஆச்சரியமா, இந்த கயிறை என்னால் அவுக்க முடியாதுன்னு இவன் நம்புறாளே. ஐயோ, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா, இந்த நம்பிக்கை வீண் பண்ண மாட்டேன். இதுதானே சமத்து. இப்ப நம்ம கண்ணன் மேல 1008 நம்பிக்கை வைக்கிறோம். எல்லாரும் 10 ரூபா உண்டியல்ல போட்டா சரியாயிடும், 1 ரூபா முடிஞ்சு வச்சுட்டு காரியம் நடந்தோன்னா திருப்பதிக்கு வரேன்னு வரேன் வேண்டிப்போம் நடந்துடும். கண்ணன் பாக்குறான், இந்த நம்பிக்கை வச்சிருக்கான், லவலேச நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை ரொம்ப சின்னது, ஆனா நம்ம நம்பிக்கைக்கு அவன் கொடுக்கற மரியாதை மதிப்பு ரொம்ப பெருசு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்முடைய பக்திய விட, ஸ்ரத்தைய விட, நம்பிக்கைய விட அவன் அதுக்கு கொடுக்கற மரியாதை வசதி. குழந்தை அம்மா கிட்ட டிமாண்ட் பண்ண, எனக்கு இட்லி வேணும், எனக்கு சப்பாத்தி வேணும், நாளைக்கு மார்னிங் எனக்கு கேக் வேணும் அப்படின்னு அதான் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அம்மா கர்ம ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருப்பா. ஏண்டா அப்படின்னு நான் கேட்டு சொன்னோம், குழந்தை பாவம் ஆசையோட படுத்துட்டு இருக்கு, காத்தாலும் இருந்தோடனே கேட்கும், ஸ்கூல்லேருந்து வந்தோடனே காத்துட்டு இருக்கும்னு. அதனுடைய அந்த ஏக்கத்தை நிவர்த்தி பண்றது தன் தர்மம்னு வாத்சல்யத்துல அம்மா நினைக்கிறா போல, இந்த ஜீவனுடையதான நம்பிக்கைய காப்பாத்தி அதனுடைய சந்தோஷத்தை விருத்தி பண்றது தன் தர்மம்னு கண்ணன் சங்கல்பிச்சிருக்க. அதனாலதான் மா சுச்ச வருந்தாதேன்னு ஒரு கேரண்டி கொடுக்கறான். கண்ணன் அசந்து போறான். இந்த நம்பிக்கை யசோதைக்கு எப்படி வந்தது? நான் அவிழ்க்க மாட்டேன்னு நம்பிக்கை. கண்ணுக்குட்டி எல்லாம் அவிழ்த்து விடுற வயசாயிடுச்சு, உரிமையில ஏறி வெண்ணையை திருடுற வயசாயிடுச்சு, பண்றதுக்கு சேட்டை ஒன்னும் பாக்கி கிடையாது, அழகா கீழேந்து கல்லெடுத்து அடிச்சு பானையை உடைக்கிற வயசாயாச்சு, அம்மி குழவி எடுத்து பானையை உடைச்சிருக்கான். இவ்வளவு பண்ண பயலுக்கு கயிறு அவிழ்த்து விட தெரியாதா? ஆனா யசோதையுடைய நம்பிக்கை எங்க வேட போறான், இங்கதான் இருப்பான் அப்படின்னு அவபாடு ஆதிகாரியம் பண்ண போயிட்டாளாம். இதுதான் நம்பிக்கை. கண்ணனை மனசுல கட்டி போட்டு நீங்க பாடு காரியத்தை பண்ணிட்டே இருங்க. எங்க ஓட முடியும், எவ்வளவு ஓட முடியும்? ஒரு நாளும் உன்னை விட்டு ஓடவே முடியாது கண்ணனாலே. நாமே மறந்து போயிட்டாலும் கட்டி போட்டத அவன் ஞாபகம் வச்சிருக்கான், மறப்பது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டுப்பட்டு நிக்கிறவன் பகவான். அதான் தாமோதர லீலா, வசதி வசதி வசதினு பெரியவாள்லாம் அப்படியே கதர்றா அப்படின்னா ஏன்னு கேட்டா, ஐயோ இவ்வளவு எளிமையா, இத்தனை தூரம் பக்தாளுடைய ஒரு கட்டுக்கு இவ்வளவு மகத்துவமா அப்படின்னு கட்டுப்பட்டு கிடக்கிறானாம் பகவான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அழகா கட்டுப்பட்டு நின்றுட்டானா, கண்ணத்துல கை வச்சு இப்படி பாக்குறான். பிஸியாவே இருக்கிற ஒரு வஸ்துவ திடீர்னு சும்மா இருந்தா என்ன பண்ணும்? அது இப்படி பாக்கறது. அம்மாவை தானே பிளான் பண்ணி அந்தண்ட அனுப்பிட்டானா. ஏன் அப்படின்னா, நாரத மகர்ஷி சொன்ன வார்த்தைக்காக நலகூபரன் மணிகிரீவனுக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம். பகவான் ஒரு லீலை பண்றான் அப்படின்னா அதுல பல பேருக்கு அனுகிரகம். அவனோட ஒரு லீலையில ஒருத்தருக்கு தான் அனுகிரகம்னு கிடையாது. இப்ப பகவான் வந்து குருவாயூரப்பனா குருவாயூர்ல வந்து ஜெயமே நின்றுட்டு இருக்கான், மம்மியூர்ல வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அழகா நந்தகோபர் யசோதை வசுதேவர் தேவகி இவ எல்லாருமே தொழுதவன் தானே குருவாயூரப்பன். அந்த குருவாயூரப்பன் எதுக்கடா இங்க வந்தான்? இங்க வந்ததுக்கடா அத்தனை பேருக்கு அனுகிரகம் தானே. உடுப்பி கிருஷ்ணனை அவ்வளவு அழகா மத்வாச்சாரத்தை தானே கொண்டு வந்து சேர்க்கும்படியா பண்ணிட்டான். அப்படி சேர்த்ததுனாலதானே கனகதாசர் முதற்கொண்டு புரந்தரதாசர் முதற்கொண்டு ராகவேந்திரர் முதற்கொண்டு நாம வரைக்கும் உடுப்பி கிருஷ்ணன் அனுபவிக்கிறோம். அப்ப கண்ணனுடைய ஒரு செயல் அப்படின்றது எத்தனையோ ஜீவர்களுக்கு ஹிதம் பண்ணும்படியான ஒரு காரியம். நீங்க சூரிய உதயமாகிறதுன்னா எத்தனையோ ஜீவர்களுக்காகத்தான் சூரிய உதயம். காற்று வீசறதுன்னா லோகத்திற்கு அத்தனை ஜீவராசிகளுக்குமாக சேர்த்துதான் காத்து வீசறது. அப்ப மழை பெய்யறது, மழை பெய்யல எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கிருஷ்ண லீலா ஆதாரம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு கிருஷ்ண லீலா தான் பொறுப்பு. நன்னா ஞாபகம், இது என்ன லீலான்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா ஏதான ஒரு காலகட்டத்துல அந்த லீலை நிச்சயமா புரியும். தானே கட்டுப்பட்டான், எப்பேற்பட்ட லீலை! தானே அம்மா அழக அந்தண்ட போக வச்சான், எத்தனை ஆச்சரியமான லீலை! தானே சங்கல்பம் பண்ணின்றான் நாரதருடைய வாக்குக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் ப்ரீ பிளான் பண்ணி தானே பானையை உடைச்சான், தானே யசோதை கிட்ட மாட்டின்றான், தானே கட்டுப்பட்டு நின்றான். இல்லாட்டி கொஞ்சம் பால் குடிக்கலன்னா இவனுக்கு என்ன பெரிய நஷ்டமாயிட போறது? பானையை உடைச்சதுனால என்ன பெரிய லாபம் வந்துடுத்து? யசோத துரத்தி அவகிட்டேந்து மாட்டின்றதுனால இவனுக்கு என்ன பெருசா கிடைச்சுடுத்து சொல்லுங்க? நமக்கு நிறைய கிடைச்சது, அவனுக்கு என்ன கிடைச்சது? அவனுக்கு எதனாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லை. தன் பக்தாளுடைய சுகமே தன் சுகம், சத் சுக சுகித்வம் அப்படின்னு நாரத மகரிஷி. அவனுடைய சுகமே தன் சுகம் இருக்கணும் அப்படின்ற பக்தி சூத்திரத்துல. ஆனா நம்ம அப்படி இருக்கோமோ இல்லையோ, கண்ணன் அப்படி இருக்கான். என் பக்தன், என் பக்தையின் சுகமே என் சுகம். இல்லாட்டி குருவாயூரப்ப நிர்மால்யத்துக்கு எழுந்துக்கணும்னு என்ன அவசியம் உண்டு? பத்மநாபர் படுத்துண்டே கிடக்கணும்னு என்ன அவசியம் உண்டு? ஆராடுன்னு போய் சங்கமுக கடற்கரையில பத்மநாபன் ஆராட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மலையப்ப சுவாமி 365 நாளும் மலை மேல நிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? குளூர்ல பத்ரிகாசிரமத்துல நாராயணன் தபஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எல்லாம் நமக்காக. அப்ப கண்ணன் கட்டுப்படுறது நமக்காக, கண்ணன் அத்தனை பிரயத்தனப்படுறது நமக்காக, கண்ணனுடைய லீலை நமக்காக. கண்ணன் அழகா சரி நலகூபரன் மணிகிரீவனுக்கு அனுகிரகம் பண்ணலான்னு தீர்மானம் பண்ணான். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் உனக்காகவும் தீர்மானம் பண்றான். அழகான தாமோதர மாசத்துல அவனை நினை, நீ அவனை கட்டி போடு, அப்ப அவனும் பலவிதமா உனக்காக யோசிப்பான். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ தாமோதர பகவானுக்கு ஜெய்.